பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காலைதோறும் ஆண்டவரை நினைக்கிறது, அவரை குறித்து பேசுவது, அவருடைய வசனத்தை தியானிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழ்நிலையில அழகான இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை பேசி தியானிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக என் வார்த்தைகளை கொண்டு அவங்களை தேற்றி பலப்படுத்தணும்னு சொல்லிதான் தினந்தோறும் இந்த வார்த்தைகளை உங்களோட பேசி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்க மேல எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு? நீங்க யாராவது இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவங்களுக்கு உரிய கடவுள் மாத்திரம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். உங்களே அவர் நேசிக்கிறார், உங்க மேல அன்பு குறைந்து உங்களோடு பேசுகிறார். எல்லா நாளுமே வாக்கு தத்தாண்டவர் சொல்லுவதில்லை, ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்துதல் தருவார். இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வழி நடத்துதல், ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன சொன்னா, மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த மத்தேயு 5 வந்து பாக்கியவான்கள் வசனம் அப்படின்னு மலை பிரசங்கத்துல இயேசு பேசினாரு. அதாவது செர்மன் ஆன் த மவுண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூட இந்த பகுதியை வாசித்து இதன் மூலமாய் தொடப்பட்டு தான் அவங்க வந்து ஆயுதம் எடுக்காம ரத்தம் சிந்தாம சுதந்திரத்துக்காக போராடணும்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமான பகுதி மத்தேயு 5:6-7. அதுலதான் இயேசு பல காரியம் சொல்லி கொண்டே வருகிறார். அதுல ஒன்று, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. சிலர் இருக்கிறாங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்க. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா சமாதானமா இருந்தா பிடிக்காது, அது கெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்வாங்க. பெற்றோர் பிள்ளைகள் நல்ல ஐக்கியமா மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி பாய்சன் பண்ணுவாங்க. வேலை செய்யற இடத்துல நல்ல அன்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐக்கியமா இருந்தா சிலருக்கு பிடிக்காது, அதை கெடுக்கிறதற்கான காரியத்தை செய்வாங்க. இந்த மாதிரி சமாதானத்தை கெடுக்கிறவங்க இருக்காங்க. அது பிசாசின் சுபாவம், அவன் தான் சமாதானத்தை கெடுக்கிறவன். அதனால நீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சிருந்தா மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ள நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள மனஸ்தாபம், பேசுறதில்ல, கணவன் மனை பேச மாட்டேங்கிறாங்க, இந்த பெற்றோர் பிள்ளைகள் இப்ப சம்பந்தமே இல்லாம ஆயிட்டாங்க, ஃப்ரெண்டு நல்லா இருந்தாங்க, திடீர்னு அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சமாதானம் பண்ணுங்க. அப்போ அவங்கள சமாதானம் பண்ண என்ன பண்ணலாம்? முதல்ல ஜெபம் பண்ணணும், முதல்ல ஜெபிக்கணும், ஆண்டவரே அவங்க சமாதானமா இருக்கணும், இந்த சமாதானத்தை பாதிக்கிறதெல்லாம் மாற்றணும், முதல்ல அதை நீங்க விரும்பி ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவங்க சமாதானமா இருக்க நான் என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன்கிட்ட பேசலாம். இதெல்லாம் மன்னிச்சிருங்க, கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் பெரிய பிரச்சனையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். வசனத்தை சொல்லி அவங்களை சமாதானமாய் சேர்த்து வைக்க பிரயாசப்படணும். இன்னைக்கு 2 கல்யாணமாகி சில மாதம் தான் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா பெற்றோரை பிரிச்சு வைக்க தான் பார்க்காங்க, சமாதானத்தை கெடுக்க தான் பாக்குறாங்க. சமாதானம் பண்ணுங்க, இதெல்லாம் வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும், மகளை விட்டு கொடுத்து போ, தம்பி விட்டு கொடுத்து மனைவி தானப்பா, நீ மன்னிச்சு போ, நீ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணணும். உடனே நான் பிரிச்சு வைக்கிறேன், டைவர்ஸ் பண்றவனுக்கு வேற கல்யாணம் பண்றேன், இந்த வார்த்தை பேசினீங்கன்னா சாபத்தை நீங்க தேடிக்கொள்ளுவீங்க, அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் காரியத்தை செய்றீங்கன்னு அர்த்தம். அப்படி செய்யாதங்க, கூடுமான வரைக்கும் அவங்களை சமாதானப்படுத்தி பிரயாசப்படுங்க. அதே மாதிரி தான் அவங்க சபைக்குள்ள 2 குரூப் ஆயிட்டாங்க, பேசுங்க, சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள, எந்த இடத்துலயும் ஒரு சமாதானமற்ற நிலைமை இருக்குன்னா அவங்களை சமாதானம் பண்ண பிரயாசப்படுங்க. அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்னால அவங்க ஆண்டவருடைய காரியத்தை செய்யறாங்க, அதனால அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அதனால சமாதானத்தை கெடுக்கிறவங்களா நீங்க ஒரு நாளும் இருந்துடாதங்க. உங்க நிமித்தம் எங்கேயாவது சமாதான கேடு வந்திருந்தா மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. சமாதானம் மற்ற நிலைமையில நமக்கு என்ன அப்படின்னு இருக்காதபடி ஜபம் பண்ணி கொஞ்சம் பிரயாசப்படுங்க, அவங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்படுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். சரியா இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யாருடைய சமாதானமும் பாதிக்கப்படுறபடி நடந்துட கூடாது, நான் என் வீட்டுக்குள்ள நல்லது வெளியில வேலை செய்யற இடத்துல சபையில சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி நான் எதையுமே செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே சமாதானம் பண்ணுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்க, நான் உங்களை சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு ஞானம் கொடுங்க, உதவி செய்ய என்னை கேளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார், உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார், உங்க காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார், நீங்க அதை பார்ப்பீங்க. அப்படி ஒப்பு கொடுக்கறீங்களா? ஆண்டவரே நான் யோசித்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணுங்க, அவங்க சமாதானம் ஆயிருவாங்க. ஜெபிச்சுட்டு செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்வார், சமாதானம் ஆயிருவாங்க. பாருங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் யாருடைய சமாதானத்தையும் கெடுக்கிறவனா இருந்துடவே கூடாது, கெடுக்கிறவளா இருந்துடக்கூடாது, சமாதானம் பண்ணி வைக்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு கொடுங்க, கிருபை கொடுங்க, ஞானம் கொடுங்க. எனக்கு தெரிந்த ஆண்டவரே இந்த குடும்பம், என்னுடைய நண்பர்கள் இந்த இடத்துல சமாதானமற்ற நிலைமையில இருக்கிறாங்க, அங்க சமாதானம் வரணும். அந்த சமாதானத்துக்காக நான் என்ன செய்யணும்னு என்னை வழி நடத்துங்க. நான் முயற்சி பண்ணி சமாதானம் பண்ணி வைக்க நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.